ஓம் சாந்தி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், அதாவது மோதல்கள், முரண்பாடுகள், சண்டைகள், வித்தியாசங்களை வந்து எப்படி நம்ம வந்து தீர்க்கிறது, எப்படி நம்ம வந்து அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. அதாவது நம்ம சண்டைகள் இல்லை முரண்பாடுகள் வந்து நம்முடைய வேலை செய்கிற இடத்துலையும் வருது, இல்லை நம்முடைய ஃபேமிலியில் வருது, இல்லை நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம வந்து முரண்பாடுகளை வந்து சந்திக்கிறோம். ஸோ அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது எப்போ வருது, ஏன் வருது, அதை நம்ம எப்படி வந்து தவிர்க்கலாம், இல்லை அதில் நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த முரண்பாடுகள்ன்றது இரண்டு பேருக்கும் உள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா எனக்கு அந்த விஷயத்தில் நான் ஒத்து போகலை, எனக்கு அது பிடிக்கலை, எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து போக மாட்டேங்க, இல்லை எனக்கும் இந்த விஷயத்துக்கும் ஒத்து போகலை. என்ன சொல்லுவாங்க, கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், ஐடியாஸ், பிலீஃப்ஸ். எப்போ ரெண்டு ஐடியாக்கும் நடுவில் வித்தியாசம் வருதோ, எப்போ ரெண்டு ஒப்பீனியனுக்கு நடுவில் வித்தியாசம் வருதோ, எப்போ ரெண்டு கண்ணோட்டத்துக்கும் வித்தியாசம் வருதோ, அதை வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது முரண்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து நான் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க இல்லை நீங்கள் ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இல்லை இன்னைக்கு வந்து நம்ம இங்கே போகலாம், அவங்க வந்து இல்லை அங்கே போகலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம், வீடு இந்த மாதிரி கட்டலாம், அவங்க வந்து இல்லை இந்த மாதிரி கட்டலாம், இந்த டேபிள் வந்து இங்கே போடலாம், அவங்க வந்து இல்லை அங்கே போடக்கூடாது, இந்த ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், அவங்க வந்து இல்லை இன்னொருத்தவங்க வந்து வேறு மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு வித்தியாசமான டெசிஷன்ஸ், முடிவுகள், ஒப்பீனியன்ஸ் இந்த மாதிரி ரெண்டுமே வந்து முரண்பாடாக வரும்போது நம்மளுக்கு அது பிரச்சனையாக முடியுது. ஸோ எப்போ நம்ம முரண்பாடை சந்திக்கிறோமோ, அதாவது கான்ஃப்ளிக்டை சந்திக்கும் போது என்னன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், உடனே கோபம் வருது, இல்லை அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம், இல்லை எனக்கு வந்து அதிருப்தி ஆகிடுது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறேன், இல்லை இரிட்டேட் ஆகிடுறேன், இல்லை என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னோட ஜஸ்ட் என்னோட கேள்விகள் வருது, மனசில் வேஸ்ட் தாட்ஸ் வருது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பிளேஸில் நிறைய வரும், ப்ளஸ் ஃபேமிலிலையும் வந்து எப்பெல்லாம் நம்ம வந்து ஒன்றா சில விஷயங்கள் செய்கிறோமோ, ஒரே வீட்டில் இருக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து முரண்பாடாக வர வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இதை சமைக்கலாம், இன்னைக்கு சாம்பார் சமைக்கலாம் அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து குழம்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எனக்கு இந்த குழந்தைக்கு வந்து நம்ம இது ஆரோக்கியமாக இது கொடுக்கலாம்னு நினைப்போம், வெஜிடபிள்ஸ் கொடுக்கலான்ட்டு, அவங்க வந்து இல்லை எனக்கு இந்த காய் பிடிக்காது அந்த காய் பிடிக்காது, எனக்கு இதுதான் பீஸா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க சொல்லலாம். ஸோ அங்கேயும் ஒரு கான்ஃப்ளிக் நம்மளுக்கு இருக்குது, அங்கேயும் ஒரு முரண்பாடு. நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கான்ஃப்ளிக் வரும்போது சேர்ப்போம், அம்மாக்கும் குழந்தைக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த மாதிரி இந்த அம்மா வந்து நீ காய்கறி சாப்பிடணுன்றாங்க, குழந்தை வந்து இல்லை எனக்கு பீஸா தான் வேணும் நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அம்மாவோட பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது காய்கறி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால என் குழந்தைக்கு நான் நல்லா ஃபீட் பண்ணணும், அதனால நீ வந்து அந்த பாயிண்ட்ல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. குழந்தை இல்லை எனக்கு வந்து டெய்லி நீ காய்கறி தான் கொடுக்குற, எனக்கு வந்து டேஸ்ட் வேணும், எனக்கு வந்து நான் கொஞ்சமாக அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு குழந்தை சொல்லும். ஸோ ரெண்டு பேருமே ரெண்டோட பாயிண்ட்லேயும் வந்து கரெக்ட், ஏன்னா அவங்களும் வந்து இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க, குழந்தையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்களுடைய வியூ பாயிண்ட்டை இல்லை அவங்கவுங்களுடைய முடிவு இல்லை ஆசை இல்லை தன்னுடைய நீடு தன்னுடைய தேவையை வந்து விட்டு கொடுக்காம வந்து அந்த பாயிண்ட்ல நிற்கும் போது அதை கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சின்ன பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், எப்படி இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நம்ம டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதை புரிஞ்சுக்கணும், கான்ஃப்ளிக்ஸை வந்து தவிர்க்க முடியாது. அதாவது பிரச்சனைகள் வந்து வரதா செய்யும், முரண்பாடுகள் வரதா செய்யும், ஏன்னா எல்லாருமே வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொருத்தவங்களும் தனித்துவம் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் அவங்களுடைய முடிவுகள் அவங்களோட தேவைகள் வந்து வேற வேற மாதிரியா இருக்கு. நம்ம இது புரிஞ்சுக்கணும், ஏன் எப்ப பார்த்தாலும் என் குழந்தை என் கூட சண்டை போடுது, எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஹஸ்பண்ட் இல்ல வைஃப் ஏன் சண்டை போடுறாங்க, ஏன் முரண்பாடு வருது அப்படின்னா, முரண்பாடுகள் இருக்கதான் செய்யும், ஆனா அந்த முரண்பாடுகள்ல நான் எப்படி ஒற்றுமையை கொண்டு வர்றது அப்படின்றதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷமே அடங்கியிருக்கு, இல்ல நம்மளோட அமைதியும் அதெல்லாம் அடங்கியிருக்கு. முரண்பாடே இருக்கக்கூடாதுன்றது அதை நம்ம சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க, எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, எல்லா மனைவிகளும் கணவர்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க, உலகமே ரொம்ப சொர்க்கமா இருக்கும். ஆனா அந்த மாதிரி வந்து இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல கிடையாது, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட தேவைகளையும் நம்ம பூர்த்தி செஞ்சு அதை நம்ம பார்த்துக்கிட்டோம், அந்த வித்தியாசங்களை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து முரண்பாடுகள் பெரிய விஷயமா தெரியாது. ஸோ இப்ப இந்த சின்ன எக்ஸாம்பிள்ல இப்ப குழந்தையும் அம்மாவும் இந்த சின்ன சண்டை வருது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம், அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம். அம்மா வந்து குழந்தைகிட்ட சொல்லலாம், இந்த ஓகே உனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் நான் உனக்கு பாஸ்தாவோ பீஸாவோ செஞ்சு கொடுக்குறேன், இல்ல ரெண்டு நாள் செஞ்சு கொடுக்குறேன், நீ வந்து மத்த நாள்லாம் நீ காய்கறி சாப்பிடணும், அப்பதான் உனக்கு வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு உட்காந்து நம்ம புரிய வைக்கும் போது அக்செப்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்படி இல்ல, நீ ஏழு நாளும் நான் சொல்றதுதான் நீ சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா இல்ல பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க தேவை வந்து ஜீரோ ஆயிடுது. உங்க நீங்க சொல்றது என்னதான் 100% ரைட்டா இருந்தாலும் அவங்க புத்திக்கு அது போகாது. ஏன்னா குழந்தைக்கு தெரியாது, இல்ல அவங்களுக்கு வந்து எது ரைட்டு தப்புன்னு தெரியாது, டேஸ்ட் தான் அவங்க பாப்பாங்க. சோ நம்ம ரெண்டுத்தையுமே மியூச்சுவலா காம்பன்சேட் பண்ணும் போது, இல்ல ரெண்டு பேருக்கு நம்ம வந்து உட்கார்ந்து பேசி புரிய வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏத்துக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப அந்த முரண்பாடு டிசால்வ் ஆயிடுது, குழந்தையும் சந்தோஷம், சரி எனக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு நாள் கிடைக்குது, இவங்க வந்து அம்மாவும் சரி நம்ம அட்லீஸ்ட் அஞ்சு நாளாவது காய்கறி கொடுக்கணும்ல அது போதும் அப்படின்னு நம்ம ரெண்டு பேருமே அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகும் போது கான்ஃபிளிக்ஸ் வந்து போயிடுது, ரெசல்யூஷன் ஆயிடுது, அது கான்ஃபிளிக்ஸே வந்து அப்பியர் ஆகுது இல்ல. சோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் வந்து உட்கார்ந்து அமைதியா பேசி இன்னொருத்தவங்களோட தேவைய இல்ல இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியனை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ண கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். என்னதான் ரைட்டு உங்களது ரைட் கிடையாது, என்னதான் உங்க சைடு 100% இல்ல 200% ரைட்டா இருந்தாலும் மத்தவங்களுடைய பாயிண்ட் என்னதான் 0% இல்ல நெகட்டிவ்ல ராங்கா இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பா அவங்களுடைய இதை வந்து மதிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஒப்பீனியன் ஆர் அதர்ஸ் சாய்ஸ். செகண்ட், அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு உட்காந்து அவங்க கூட கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ இதை ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கான்வர்சேஷனுக்கோ இல்ல நம்ம பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது. ஏன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஓகே நான் சொல்ல நீங்க கேட்கவே மாட்டீங்க, எங்க பேசுறது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. செகண்ட் திங் வந்து நம்ம அக்செப்டன்ஸ் பண்ணணும், அதாவது ஏத்துக்கிட்டு. மூன்றாவது, அவங்க கூட அமைதியா உட்காந்து நம்ம பேச்சுவார்த்தை செய்யணும். ஸோ அப்ப செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப நம்ம வந்து ஓகே உங்களோட தேவை என்ன சொல்லுங்க, நான் வந்து என்னோட தேவை இது அப்படின்னு நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட தேவைகளோ இல்ல வந்து ரெண்டு பேருடைய கண்ணோட்டங்களையோ இல்ல ரெண்டு பேருடைய ஒப்பீனியன்ஸோ இல்ல வந்து சாய்ஸஸையோ இல்ல டெசிஷன்ஸையோ இல்ல காரியங்களையோ இல்ல பிஹேவியர்ஸ், இது நடந்தது அது நடந்தது, நீங்க இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க, பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து உட்கார்ந்து பேச முடியும். ஆனா மெயின் கீ என்ன இதுல அப்படின்னா, ஒருத்தங்க இன்னொருத்தவங்களுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணும் போது, ஒருத்தங்க தன்னுடைய இதை ஷேர் பண்ணும் போது இன்னொருத்தங்க அதை வந்து 100% ரொம்ப பொறுமையா லிசன் பண்ணணும், அது நல்லா கேட்கணும். அவங்க பேசுறத வந்து அமைதியா கேட்கணும், உடனே வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. நம்ம பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசும்போது என்ன ஆகும், இன்னொருத்தவங்க கேட்கவே மாட்டாங்க. என்னதான் ஒரு நாலு லைன் கேட்பாங்க, அதுக்குள்ள இல்ல இல்ல இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல ஆரம்பிப்பாங்க, இல்ல சண்டை வந்துடும், இல்ல வந்து உடனே கோபம் வந்துடும். சோ இதை நம்ம பாத்துக்கணும். சோ ஃபோர்த் ஸ்டெப் வந்து லிசனிங், பொறுமையா வந்து அவங்க பேசுறத கேட்கணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ரைட்டோ தப்போ எல்லாமே வந்து பொறுமையா கேட்கணும். அஞ்சாவது, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலா அக்ரி ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்போம். சரி நம்ம என்ன பண்ணலாம், இப்படி இருக்கா இப்படி அந்த அம்மா குழந்தை அந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இல்ல ஒரு பாஸ் ஒரு எம்ப்ளாயிக்குள்ள இல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இல்ல ரெண்டு நெய்பர்ஸ்குள்ள இல்ல ரெண்டு கண்ட்ரீஸ்குள்ள வச்சுப்போமே. சோ ரெண்டு பேருடைய நீட்ஸையும் ஓரளவுக்காவது அட்லீஸ்ட் 60-40 இல்ல 30-70 ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ்ல வந்து ரெண்டு பேருக்குமே ஏத்துக்க மாதிரி அக்ரி ஆகும் போது சொல்யூஷன் வந்து வர வாய்ப்பு இருக்கு. அதே பிரச்சனையை நம்ம வந்து பிரச்சனையே இல்லாம ஹேண்டில் பண்ண முடியும். முரண்பாடு இருக்கு, ஆனா நாளைக்கு அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், 100% என்னோட தான் கேட்கணும். இந்த அஞ்சு ப்ராசஸ்ல இந்த அஞ்சு ஸ்டெப்ல ஏதாவது ஒரு தப்பு வந்தது, ஒன்னு நம்ம வந்து எதுக்கவே மாட்டுறோம், ரியாக்ட் பண்ணிடுறோம். செகண்ட் வந்து அக்செப்டன்ஸ் இருக்கிறது இல்ல, தேர்ட் லிசனே பண்றது கிடையாது, ஃபோர்த்து அன்னுள்ள ஆர்கியூ பண்ணி நான் சொல்லதான் கேட்கணும்னு சொல்லிட்டு அதிகாரத்தை கிரியேட் பண்றோம், இல்ல துக்கத்தை எடுத்துக்கிறோம். சோ உட்காந்து பேசவே மாட்டோம், ரியாக்ஷன்ல தான் ஓடிட்டு இருக்கே தவிர சண்டைகள் ரியாக்ஷன்ஸ், நீ இப்படி பண்ற நான் அப்படி பண்ற, பதிலுக்கு பதில் போட்டி போறாம, பதிலுக்கு பதில் பழி வாங்குறது, பதிலுக்கு பதில் வந்து தனக்கும் துக்கம் கொடுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் துக்கம் கொடுக்குது, இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுது, ஆட் ஆகி இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் ஆட் ஆகி ஒரு பெரிய உறவுல வந்து ஒரு பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் அவங்களை நம்ம மன்னிக்கவே முடியாது, எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவங்க கூட நம்மளுக்கு பேசணும்னு தோணாது, அவங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல சாதாரணமா அவங்க கிட்ட வந்து நம்ம பழகணும் கூட நமக்கு தோணாது. ஏன், அவ்வளோ ஹர்ட் அவ்வளோ துக்கம் வந்து அக்குமுலேட் ஆயிடுச்சு, அதை மீறி அவங்க கூட பேச்சுவார்த்தை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனாலதான் நிறைய உறவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவாங்க. ஹர்ட் பண்ணி சின்ன விஷயம் தான், ஆனா நிறைய அதை பெருசாகி ரியாக்ஷன் பண்ணி பெருசாகி அவ்வளோ துக்கம் ரெண்டு பேர் மனசுலயும் போயிடும், பேச்சுவார்த்தைக்கு இடமே இருக்காது. ஏன், ஏன்னா அவங்க ரொம்ப எனக்கு செஞ்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாங்க, அவங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அவங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல, அவ்வளோதான் எனக்கு தேவையே இல்லைன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி நம்ம சாய்ஸஸ் சில உறவுகளை செய்ய முடியும், ஓகே எனக்கு வந்து தேவையில்லைன்ட்டு. ஆனால் சில உறவுகள் இப்போ ஒர்க் பிளேஸில் பார்த்தீங்க, இல்லை உங்கள் வீடு அங்கே இருக்குது, உங்கள் நெய்பர்ஸ் அங்கே இருக்காங்க, இல்லை உங்கள் உறவுகள் ரிலேஷன்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த உறவு வந்து ஃபிக்ஸ்டு, அவங்க இருக்காங்க, நான் வேலை செய்யணும், அந்த குடும்பத்தில் நான் வாழ்ந்தாகணும், என் குழந்தைங்களை பார்த்தாகணும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து முரண்பாடுகள் வர ஆரம்பிக்குது, இல்லை ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்துடுது அப்படின்னாவே அப்போவே பொறுமையாக நம்ம வந்து என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகே, இந்த பிரச்சனையில் இப்போது இந்த சுச்சுவேஷனில் இவங்க இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க வந்து என்னுடைய இது மேட்ச் ஆகலை, அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க, நான் வேற மாதிரி யோசிக்கிறேன், அவங்க வேற மாதிரி பேசுறாங்க, நான் வேற மாதிரி பேசுறேன், அவங்க வேற மாதிரி செய்யறாங்க, நான் வேற மாதிரி செய்யறேன், இது பரவாயில்ல, இப்படிதான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வித்தியாசமா இருக்கும், என்ன மாதிரிதான் அவங்க பேசணும், என்ன மாதிரியே தான் அவங்க வந்து நடந்துக்கணும், நான் சொல்லப்பட நடந்துக்கணும் அப்படின்னு ஆட்டிடியூட் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து வாழ்க்கையில நிம்மதியாவோ அமைதியாவோ சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன்னா யாருமே என்ன மாதிரி என்ன மாதிரி குளோன் டூப்ளிகேட் யாருமே கிடையாது இந்த உலகத்துல, நான் மட்டும்தான், நான் வந்து ஒரு ஸ்பெஷலா கிரியேட் பண்ண பீஸ். அதே போல இன்னொருத்தவங்களும் அப்படிதான், மற்றவங்களும் என்ன போற ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட் ஃபர்ஸ்ட் நான் என்குள்ளே டெவலப் பண்ணிக்கிட்டேனாதான் என்னால என்கிட்ட வரக்கூடிய கான்ஃபிளிக்ஸை என்னால வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க கூட அவங்க சொல்றத நல்லா கேட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க கூட நான் பேச்சுவார்த்தை வச்சு சால்வ் பண்ண முடியும். இது வந்து ஒரு மெத்தட், இந்த மாதிரி வந்து ஓப்பன் கான்வர்சேஷன் மூலமா நான் வந்து ஒரு பிரச்சனையை வந்து தீர்வு காண முடியும். இப்போ இன்னொரு சிச்சுவேஷன், இன்னொரு மெத்தட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சில இடங்கள்ல பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது. ஏன்னா அவங்க எனக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகல, நான் வந்து ஓகே நான் ரெடி கேட்கறதுக்கு, நான் அவங்கள மதிக்கிறேன், நான் அவங்கள அக்செப்ட் பண்றேன், நான் பேச்சுவார்த்தைக்கு ரெடி, ஆனா இன்னொரு சைடு சுத்தமா ரெடி கிடையாது. ஓகேவா, அவங்க வந்து என்கிட்ட நான் சொல்லதை கேட்கவும் மாட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் என் கூட அமைதி அவங்களால பேசவே முடியாதுன்ற போது அந்த சுச்சுவேஷன்ல நான் எப்படி வந்து என்னோட கான்ஃபிளிக்ஸ் இல்ல என்னோட பிரச்சனைகள் முரண்பாடுகளை எப்படி தீர்வு காண்றது அப்படின்னா, நம்மளுடைய பிஹேவியர், என்னுடைய நடத்தை பிளஸ் என்னுடைய மனதின் சங்கல்பங்கள், அதாவது மனதினுடைய ஃபீலிங்ஸ், குட் விஷஸ் ஆஃப் த ஹார்ட், என்னுடைய உள் மனசுல இருந்து அவங்களுக்காக நான் வந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல உணர்ச்சிகளையும் அவங்களுக்கு நான் வந்து மனசார அனுப்பும் போது பேக்ரவுண்ட்ல ஒரு மெக்கானிசம் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய நடத்தை வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மை தாட்ஸ் அண்ட் மை ஃபீலிங்ஸ் ஆர் மை ஆட்டிடியூட். நான் என்ன நினைக்கிறேன், என்ன ஃபீல் பண்றேன், எந்த கண்ணோட்டத்துல ஒருத்தங்க கூட நான் வந்து நடந்துக்கிறேன் இல்லை என் மனசுக்குள்ள இருக்கோ, அதனுடைய வெளிப்பாடாதான் என்னுடைய வார்த்தைகள் என் நடத்தைகள் வருது. ஸோ இது வெளியில பாக்குறவங்க எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா என்னுடைய வார்த்தைகள் நடத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்னுடைய எண்ணம் என்ன இருக்கு, என்னுடைய ஃபீலிங் என்ன இருக்கு, என்னுடைய ஆட்டிடியூட் என்ன இருக்குன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். சம்டைம்ஸ் இது வந்து கண்டிப்பா வார்த்தைகளையும் நடத்திலையும் தெரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் இந்த செகண்ட் மெத்தட்ல அப்படின்னா, இந்த எண்ணங்கள், இந்த ஆட்டிடியூட், இந்த ஃபீலிங்ஸ், இதை மூணுத்தையும் நம்ம பாசிட்டிவா செஞ்சு அந்த பர்சனுக்கு நம்ம வந்து அனுப்ப போறோம், இல்ல கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னோட நெகட்டிவ் ஆட்டிடியூட், அவங்க அவங்க மேல இருக்கக்கூடிய எல்லா கிரட்ஜஸ், எல்லா நெகட்டிவ் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து என் மனசுக்குள்ள கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவா ஆக்கி கொஞ்சம் பெனவலண்டா கொஞ்சம் நல்லதா ஆக்கி அவங்களுக்கு நான் மனசார டிரான்ஸ்மிட் பண்ண போறேன். ஸோ எல்லாருமே ஒரு எனர்ஜி தான். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா இன்னொரு சைட்ல ரிசீவ் ஆக போகுது. இப்ப எப்படி ரேடியோல நம்மளுக்கு அனுப்புறாங்கன்னா, நம்ம ரிசீவர்ல நம்ம ரேடியோ செட்ல நம்ம பாட்டு கேட்கிறோம். ஸோ அவங்க அனுப்புறாங்க, எங்கேருந்தோ ஒரு டவர்ல இருந்து அனுப்புறாங்க, நம்ம ரிசீவ் பண்றோம். அதே போல ரெண்டு எனர்ஜி, ரெண்டு ஆத்மா, ரெண்டு மனிதர்களுக்குள்ளயும் ஒரு டவர் இருக்கு, ஒரு ரிசீவர் இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும், ரிசீவும் பண்ண முடியும். ஸோ என்னுடைய மனது தான் அந்த டவர். அந்த டவர் என்ன பண்ணுதுன்னா எண்ணங்களையும் சுத்தமான ஃபீலிங்ஸையும் வந்து உணர்ச்சிகளையும் கிரியேட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. ஸோ அதை வந்து நான் அனுப்பும் போது ரொம்ப பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஸோ என்னதான் அவங்க வந்து வெளியில என்கிட்ட வந்து அவங்க முரண்பாடா நடந்துகிட்டாலும், என் மனசு அவங்க மேல வந்து நல்ல எண்ணங்களை கிரியேட் பண்றதுனால, நல்ல உணர்ச்சி கிரியேட் பண்றதால, அவங்க மனசு அதை பிக்கப் பண்ணி இல்ல அவங்க இதயம் அதை பிக்கப் பண்ணி அவங்க மனசும் மாற நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இது வந்து ஆனா லாங் பீரியட் நம்ம செய்யணும். ஏன்னா யாரெல்லாம் வந்து ஓப்பன் கான்வர்சேஷனுக்கு ரெடி இல்லையோ அவங்களுக்கு வந்து இதுதான் சொல்யூஷன். பேக்ரவுண்ட்ல அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் நம்ம மனசால அவங்களுக்கு சொல்லலாம், நம்ம அனுப்ப வேண்டிய நல்ல எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கு அனுப்பலாம், நல்ல ஃபீலிங்ஸ் அனுப்பலாம். நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஓகே, நம்ம உன்னுடைய ஒப்பீனியன்ஸை நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன என்ன நீங்கள் குறைகள் இருக்கோ அதை நான் ஏற்றுக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் அமைதியாக ஆயிடலான்றது நம்ம மனசால் அவங்ககிட்ட பேச முடியும். பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் உங்களை ரொம்ப உங்ககிட்ட இருக்க நல்லது தான் நான் பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் உங்களோட குறைகள்னால இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம மனசில் நம்ம பேசும்போது அந்த ஆத்மா அந்த மனிதனுக்கு மனதும் அதை வந்து கேட்கும். அதை கேட்கும் போது என்ன ஆகுன்னா, ஸ்லோவாக மெது மெதுவாக உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த கிளாஷ் அந்த முரண்பாடு வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக செஞ்சுட்டே வரோமோ, எத்தனை நாள் டெய்லி அவங்கள நல்லதாகவே நினச்சிட்டே வரோம், நல்லதே பார்க்குறோம், அவங்கள நம்ம வந்து நல்லதாகவே நினச்சி எண்ணங்களை கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்களே பாருங்கள், ஒரு 21 நாள் இல்லை 1 மாதம் இல்லை 2 மாதம் 3 மாதத்தில் கண்டிப்பாக அந்த கிளாஷ் அந்த முரண்பாடு கண்டிப்பாக குறைஞ்சிரும். இட் த சேம் டைம் உங்களோட பிஹேவியர்லையும் உங்களுடைய வார்த்தைகளையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி நடந்துக்கணும். இப்படி கிடையாது, மனசில் நான் வந்து நல்ல எண்ணங்கள் கொடுப்பேன் ஆனால் வெளியில் பார்க்கும்போது அவங்களை நான் பார்க்க மாட்டேன், அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டேன், அவங்ககிட்ட நான் வந்து ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 100 எண்ணங்கள் வந்து அனுப்புறீங்க, ஆனால் ஒரு தப்பான காரியம் செஞ்சால் கூட அது போயிடும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் ஆனால் மனசுக்குள்ள 10,000 நெகட்டிவ் தாட்ஸ் அவங்கள பற்றி கிரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ எது பவர்ஃபுல்? ஒரு நல்ல காரியம் கிடையாது, 10,000 நெகட்டிவ் தாட்ஸ் தான் அவங்களை போய் ஹர்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்து சிரிக்கலாம் அவங்கள, ஆனால் மனசுக்குள்ள அவங்கள பற்றி 10,000 நெகட்டிவ் தாட்ஸ் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனசுக்கு அதுதான் போய் சேரும், 10,000 நெகட்டிவ் தாட்ஸ் தான் போய் சேருமே தவிர நீங்கள் சிரிச்சது ஒரு கணக்கே கிடையாது. அதே போல் ரிவர்ஸ், நீங்கள் 10,000 பாசிட்டிவ் தாட்ஸ் செய்யலாம் ஆனால் ஒரு நெகட்டிவ் அவங்கள பார்த்து நீங்கள் வந்து முறைச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்க, ரொம்ப கான்ட்ரரியா இருக்கு, ரெண்டுமே அலைனே ஆகல. சோ நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது தான் வெளியில ஆக்ஷன்ஸ்லயும் வரும்போது அலைன்மெண்ட். நம்ம நினைக்கிறது, நம்ம பேசுறது, நம்ம செய்யறது மூணுமே ஒன்னா இருக்கும் போது அது பர்ஃபெக்ட் பவர், ஃபுல் பவர் அந்த ஆத்மாக்கு போய் சேரும். அந்த ஃபுல் உங்களுடைய உண்மை வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உண்மையில கீழே படியாதவங்க யாருமே கிடையாது. உண்மை வந்து அவ்வளோ சக்திசாலி. நான் உண்மையா இருந்தேன் அப்படின்னா டைம் எடுக்கலாம் ஆனா கண்டிப்பா வெற்றி அடைவேன். கண்டிப்பா அந்த அவங்க வந்து மாறுவாங்க, அவங்க நம்முடைய உண்மையை பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த உண்மையை நம்ம தாரணை பண்ணணும். நம்ம வந்து நம்ம மனசை கிளீன் பண்ணி நம்ம 100% நம்ம மைண்டை கிளீன் பண்ணாதான் அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம், 100% கிளீனாக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல எண்ணங்களை கிரியேட் பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட நல்லா நடந்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் வச்சுக்க தேவை, ஓ நான் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணாதான் அவங்ககிட்ட பேச முடியும், அவங்களுக்கு பண்ண முடியும், அப்படி கிடையாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சாவே அட்லீஸ்ட் அதுக்காவது ரிட்டர்ன் கிடைக்கும்ல. நீங்கள் ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். யார்கிட்டலாம் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக எதுவும் செய்ய முடியோ, இன்டைரக்டாக நம்ம மனசின் மூலமாக அவங்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கும் போது, நல்ல குட் விஷஸ் பியோர் ஃபீலிங்ஸ், சுத்தமான எண்ணங்கள் ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகளை கொடுக்கும் போது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்ல ஒரு சேஞ்ச் வந்து அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய கான்ஃப்ளிக்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து மெடிடேஷன் மூலமாக நம்ம இதை வந்து அப்ளை பண்ணி எனக்கு நானே என் மனசுக்கு பேசி புரிய வைக்கும் போது என்னால் வந்து டே டு டே ஆக்ஷன்ஸில் அதை வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் இதை கேட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு நல்லா அந்த புத்தியில் போயிருக்கோம், ஓகே இதெல்லாம் நல்ல இன்ஃபர்மேஷன், நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம், இதெல்லாம் நம்ம செய்யணும்னுக்கும். ஆனால் புத்திக்கு சக்தி கிடையாது ப்ராக்டிக்கலில் பண்ணுறதுக்கு. புத்தி எப்போ மனசுக்கு புரிய வச்சு ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணுறாங்களோ அப்போதான் உங்களுடைய ஆக்ஷன்ஸில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். வெறும்னே நிறைய விஷயங்கள் நம்ம புத்தி மூலமாக கேட்குறோம், நிறைய விஷயங்கள் எண்ணங்கள் மூலமாக கேட்குறோம், மனசின் மூலமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் ரெண்டுமே செப்பரேட். மனசுல ஒரு விஷயத்த நினைக்கிறேன், புத்தியில ஒரு விஷயத்த நினைக்கிறேன், ரெண்டுமே எதுவும் நடக்காது. நீங்க நிறைய வாட்டி பாப்பீங்க, நான் ஒன்னு நினைப்பேன், மனசுல நிறைய நினைப்பேன், ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்? புத்தியோட கோஆர்டினேஷன் கிடையாது, புத்தியோட சப்போர்ட் அங்க இல்ல. சில விஷயங்கள் நான் யோசிப்பேன் புத்தியில, இப்படி செய்யணும், இது நல்ல ஐடியா ஆச்சு, இது நல்ல ஒப்பீனியாச்சு, ஆனா செய்ய முடியாது. ஏன்? மனசனோட சப்போர்ட் கிடையாது. எப்போ மனசு புத்தி ரெண்டுமே ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்ணுதோ அதுதான் மெடிடேஷன். எப்போ சப்போர்ட் பண்ணதோ, ரெண்டு பேருமே ஒருங்கிணைச்சு எப்போ நம்ம செயல்படுறோமோ, நம்மளுடைய மனசு நம்மளுடைய புத்தி நம்மளுடைய ஆத்மீகமா எப்ப நம்ம உள்ள இறங்குறோமோ ஒரு விஷயத்துல, அதுல கண்டிப்பா வந்து வெற்றி இருக்கு, அதுல கண்டிப்பா நீங்க வந்து வித்தியாசம் சக்தியை வந்து காண முடியும். சோ ஓம் சாந்தி.